ஓம் சாந்தி. முரளி தேதி 4/8/2026 காலை முரளி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, பாபாவின் ரைட் ஹேண்ட் வலதுகரமாக வேண்டுமென்றால் ஒவ்வொரு விஷயத்திலும் நேர்மையானவர்களாக ஆகுங்கள். எப்பொழுதும் உயர்ந்த காரியங்களை செய்யுங்கள். கேள்வி: எந்த சம்ஸ்காரம் சேவையில் அதிக தடைகளை ஏற்படுத்துகின்றது? பதில்: கருத்து வேறுபாடு. சுபாவங்களின் காரணத்தினால் தங்களுக்குள் ஏற்படக்கூடிய பிரிவினைக்கான சம்ஸ்காரம் சேவையில் அதிக தடைகளை ஏற்படுத்துகின்றது. இரண்டு கருத்துகளினால் அதிக நஷ்டம் ஏற்படுகிறது. கோபம் என்ற பூதம் பகவானையும் எதிர்ப்பதற்கு தாமதிப்பது கிடையாது. அதனால்தான் பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, அதுபோல ஏதேனும் சம்ஸ்காரம் இருந்தால் அதனை நீக்கிவிடுங்கள். பாடல்: அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்துள்ளேன். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். ஆன்மீக குழந்தைகள் என்றால் பரமாத்மாவாகிய சிவனின் குழந்தைகளாகிய ஆத்மாக்கள் உடல் என்ற கர்மேந்திரியங்கள் மூலம் பாடலை கேட்டீர்கள். இப்பொழுது குழந்தைகள் ஆத்மாபிமானிகளாக ஆக வேண்டும். அதிக உழைப்பும் இருக்கிறது. அடிக்கடி தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இது மறைமுகமான முயற்சியாகும். தந்தையும் குப்தமானவர், மறைமுகமானவர் எனில் முயற்சியும் குப்தமாக சேவிக்கின்றார். தந்தை அவராகவே சொல்கிறார், குழந்தைகளே, என்னை நினைவு செய்தால் 5000 ஆண்டிற்கு முன்பு போல மீண்டும் சத்தோபிரதானமாக ஆவீர்கள். நாம் சத்தோபிரதானமாக இருந்தும் பிறகு மீண்டும் நாமே இப்பொழுது சத்தோபிரதானமாக ஆகிறோம் என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். அவசியம் சத்தோபிரதானம் ஆக வேண்டும். எந்த அதிர்ஷ்டத்தை இழந்திருக்கிறீர்களோ அதனை மீண்டும் அடைவதற்காக முயற்சியை சேவிக்கக்கூடியவர் ஒரே ஒரு சர்வசக்திவான் தந்தையாவார் என்பது பாடலிலும் இருக்கிறது. ஏனென்றால் அனைவரையும் தூய்மையாக்குகிறார் அல்லவா தந்தை. குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், ஏ ஆன்மீக குழந்தைகளே, இப்பொழுது அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ள பள்ளிக்கு வந்திருக்கிறீர்கள். மாணவ வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ள சொல்கின்றனர் அல்லவா? அவர்கள் சிறு குழந்தைகளாக இருப்பர். நீங்கள் சிறியவர்கள் இல்லை, நீங்கள் பெரியவர்கள், வயதானவர்கள். அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆம், சிலர் மிக வயதானவர்களாகவும் இருக்கின்றனர். வயோதிக நிலையை விட இளமையில் படிப்பது மிகவும் நல்லதாகும். இளையவர்களின் புத்தி மிக நன்றாக இருக்கும். இது அனைவருக்கும் மிகவும் எளியதாகும். உங்களது உடல் பெரியது அல்லவா, இவர்கள் குழந்தைகள், அந்த அளவிற்கு புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் கர்மேந்திரியங்கள் சிறியதாகும். புகழ்ச்சி, இகழ்ச்சி, சுகம், துக்கம் போன்ற விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மா புள்ளியாக இருக்கிறது. உடல் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆத்மா ஒரே மாதிரியாக இருக்கின்றது. ஒருபோதும் சிறியதாகவோ பெரியதாகவோ ஆகுவது கிடையாது. அந்த ஆத்மாவின் புத்திக்காக பாபா கஸ்தூரி போன்ற பரிசை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் புத்தி இப்பொழுது முற்றிலும் தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. அது இப்பொழுது தூய்மையானதாக ஆகி கொண்டிருக்கிறது. இந்த சித்திரங்கள் புரிய வைப்பதற்கு உங்களுக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கின்றது. பக்தி மார்க்கத்தில் தேவதைகளில் முன் சென்று தலை வணங்குகின்றனர், பூஜை செய்கின்றனர். முன்பு நீங்களும் குருட்டு நம்பிக்கையுடன் சென்று வந்தீர்கள், சிவன் கோயிலுக்கு சென்றீர்கள். இவர் சிவபாபா என்பது உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. பாபாவிடமிருந்து ஆஸ்தி அவசியம் கிடைத்திருக்கின்றது. அதனால்தான் அவரது புகழ் பாடப்படுகிறது. யாராவது நல்ல காரியங்கள் செய்துவிட்டு செல்கின்றனர் என்றால் அவரது புகழ் பாடப்படும். சிவபாபாவின் ஸ்டாம்ப் உருவாக்க வேண்டும். சிவபாபா கீதை ஞானம் அளிப்பவர் என்ற இந்த ஸ்டாம்ப் எளிதாக உருவாக்கப்படும். அந்த தந்தை அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடியவர். நான் உங்களை சுகதாமத்திற்கு எஜமானர்களாக ஆக்கக்கூடியவன் என்று தந்தை சொல்கின்றார். தேகமில்லாத சிவ தந்தையிடம் நாம் வந்திருக்கிறோம் என்பதை வயோதிகர்களும் புரிந்து கொள்கின்றனர். அவர் இந்த தேகத்தில் பிரவேசித்திருக்கின்றார். நிராகாரமானவரைத்தான் சித்திரமற்றவர் என்று சொல்கின்றார்கள். நாம் சிவ தந்தையிடம் செல்கிறோம். அவர் இந்த உடலை தற்காலிகமாக எடுத்திருக்கின்றார் என்பது புத்தியில் இருக்கிறது. தூய்மை இழந்தவர்களை தூய்மையானவர்களாக ஆக்கி முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்கின்றார். அதாவது சாந்திதாமம், சுகதாமத்தில் வசிக்கக்கூடியவர்களாக ஆக்குகின்றார். மனிதர்கள் அமைதிக்காகவே முயற்சி செய்கின்றனர். பகவான் கிடைத்துவிட்டால் அமைதி கிடைத்துவிடும். சுகத்திற்கான முயற்சி செய்வது கிடையாது. தந்தையின் கூடவே வீட்டிற்கு செல்ல வேண்டும், பகவானை சந்திக்க வேண்டும், அவ்வளவுதான். இந்த நேரத்தில் அனைவரும் முக்தியை விரும்புகின்றவர்களாக இருக்கின்றனர். ஜீவன் முக்தி அடையக்கூடியவர்கள் பிராமணர்களாகிய நீங்கள் மட்டுமே. மற்ற அனைவரும் முக்திக்கான விருப்பம் வைத்திருக்கின்றனர். ஜீவன் முக்திக்கான வழியை சொல்லக்கூடியவர் யாரும் கிடையாது. சந்நியாசி போன்றவரிடம் சென்று அமைதி கேட்கின்றனர். மன அமைதி எப்படி கிடைக்கும் என்று கேட்கின்றனர். வழி சொல்லக்கூடியவர் அனைவருமே முக்திக்கு செல்லக்கூடியவர்கள்தான். மோட்சம் என்றால் என்ன என்பது கூட புத்தியில் வருவது கிடையாது. களைப்படைந்து விட்டதால் முக்திக்கு சென்றால் நல்லது என்று களைப்புடன் சொல்கின்றனர். உண்மையில் முக்தி தாமம் என்பது ஆத்மாக்கள் வசிக்கும் இடமாகும். நாம் புது உலகிற்கான ராஜ்ய பாக்கியத்தை அடைகிறோம் என்பதை இத்தனை சென்டர்களில் இருக்கும் குழந்தைகள் அனைவரும் அறிந்திருக்கின்றார்கள். பாபா நமக்கு புது உலகின் ராஜ்யத்தை கொடுக்கின்றார். எங்கு கொடுப்பார்? புது உலகில் கொடுப்பாரா அல்லது பழைய உலகில் கொடுப்பாரா? நான் சங்கமத்தில் வருகிறேன் என்று தந்தை சொல்கின்றார். நான் சத்தியுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ வருவது இல்லை, இரண்டிற்கும் நடுவில் வருகிறேன். தந்தை அனைவருக்கும் சத்கதி வழங்குபவர் அல்லவா? துர்கதியில் விட்டுவிட்டு சென்று விடுவார் என்பது இல்லை. சத்கதி மற்றும் துர்கதி இரண்டும் ஒன்றாக இருக்க முடியாது. இந்த பழைய உலகம் அழிந்துவிடும் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். ஆகையால் இதன் மீது அன்பு செலுத்தாதீர்கள். இப்பொழுது நாம் சங்கமத்தில் இருக்கின்றோம் என்று புத்தி சொல்கிறது. இந்த உலகம் மாறப்போகிறது. இப்பொழுது தந்தை வந்திருக்கின்றார். நான் கல்ப கல்பத்தின் சங்கமத்தில் வருகின்றேன் என்று தந்தை சொல்கின்றார். உங்களை துக்கத்திலிருந்து விடுவித்து ஹரியின் வாசலுக்கு அழைத்துச் செல்கின்றேன். இது ஞான விஷயமாகும். ஹரிதுவார், கிருஷ்ணதுவார் என்றால் கிருஷ்ணபுரி என்று சொல்லப்படுகிறது. நல்லது, இவருக்கு பிறகு லட்சுமணனை ஊஞ்சல் உருவாக்கிவிட்டனர். அதாவது இணைப்பு பாலமாக முதலில் ஹரித்வார் வரும். சத்தியுகம்தான் ஹரித்வார் என்று சொல்லப்படுகிறது. பிறகு ராமர், லட்சுமணர் போன்றவர்களை காண்பிக்கின்றனர். அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. இது உருவாக்கப்பட்ட விஷயங்களாகும். ராமருக்கு எத்தனையோ சகோதரர்களை கொடுத்து விட்டனர். நான்கு சகோதரர்கள் இருப்பதில்லை. இங்குதான் நான்கு எட்டு சகோதரர்கள் இருக்கின்றனர். ஒருபுறம் ஈஸ்வரிய குழந்தைகள், மற்றொரு புறம் அசுர குழந்தைகள். சிவத்தந்தை பிரம்மா உடலில் வந்திருக்கின்றார் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். சிவன் தந்தை, பிரம்மா தாதா, அண்ணன் ஆவார், பிரஜா பிதா ஆவார். அவர் ஆத்மாக்களுக்கு பிதா, அனாதியானவர், முதலும் முடிவும் அற்றவர். இந்த நேரத்தில் பிராமணர்களை படைக்கின்றார். சிவபாபா சாலி கிராமங்களை படைக்கின்றார் என்பது இல்லை. சாலி கிராமங்கள் அழிவற்றவைகளாக இருக்கவே செய்கின்றன. தந்தை வந்து தூய்மையானவர்களாக ஆக்குகின்றார், அவ்வளவுதான். எதுவரை ஆத்மா தூய்மையாக ஆகவில்லையோ அதுவரை உடல் எவ்வாறு தூய்மையாக ஆக முடியும்? ஆத்மாக்களாகிய நாம் தூய்மையாக இருந்த பொழுது சத்துவ பிரதானமாக இருந்தோம். இப்பொழுது அசுத்தமாக தமோ பிரதானமாக இருக்கின்றோம். மீண்டும் சத்துவ பிரதானமாக ஆவது எப்படி? இது எளிதாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இந்த நேரத்தில் கரை படிந்ததன் மூலம் நீங்கள் தூய்மையற்றவர்களாக தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் சத்துவ பிரதானமாக வேண்டும். கணக்கு வழக்குகளை முடித்துக் கொண்டு அனைவரும் சாந்தி தாமம் அல்லது சுகதாமத்திற்கு வருவீர்கள். ஆத்மாக்கள் எப்படி வருகின்றன என்பதையும் கிறிஸ்தவர்கள் மரத்தில் விளக்கு எரியவிட்டு பண்டிகையாக கொண்டாடுகின்றனர். இவை அனைத்தும் தர்மத்தின் தனித்தனியான கிளைகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அங்கிருந்து ஆத்மாக்கள் முதன் முதலில் எப்படி கீழே இறங்குகின்றன என்ற ஞானம் உங்களுக்கு கிடைத்துவிட்டது. ஆத்மாக்களாகிய நமது வீடு சாந்திதாமமாகும். இப்பொழுது சங்கம யுகமாகும். அங்கிருந்து அனைத்து ஆத்மாக்களும் வந்துவிடும். பிறகு அனைவரும் திரும்பி செல்வோம். பிரளயம் ஏற்படாது. பாபாவிடத்தில் மீண்டும் அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொண்டு மீண்டும் சுய ராஜ்யத்தை அடைவதற்காக வந்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது பெயரளவிற்கு சொல்வதுடன் இருந்து விடுவது கிடையாது. நினைவின் மூலம்தான் ஆஸ்தி கிடைக்கும். தேகம் உட்பட்ட அனைத்து உற்றார் உறவினர்களையும் மறந்து விடுங்கள் என்று தந்தை சொல்கிறார். சித்திரம் மற்றும் விசித்திரம் அல்லவா? யாரை பார்க்க முடியாதோ அவர்தான் விசித்திரம் என்று அழைக்கப்படுகின்றார். இது மிகவும் ஆழமான விஷயமாகும். ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கின்றது! அது அடிக்கடி நடிப்பு நடிக்க வேண்டியதாக இருக்கிறது. வேறு யாருடைய புத்தியிலும் இப்படிப்பட்ட விஷயங்கள் இல்லை. முதன் முதலில் நான் ஆத்மா, அவர் நமது தந்தை என்பதை புத்தியில் பதிய வைக்க வேண்டும். அவரைத்தான் பதீத பாவனன், ஹே பகவான் என்று சொல்லி நினைவு செய்கின்றனர். வேறு எந்த இடத்திற்கும் செல்ல வேண்டிய தேவை இல்லை. எனவே நினைவும் ஒரே ஒருவரைத்தான் செய்ய வேண்டும் அல்லவா? பகவானை நினைவு செய்கின்றார்கள் என்றால் அவசியம் அவரிடமிருந்து ஏதேனும் அடைந்திருக்க வேண்டும். பிறகு ஏன் வீதி வீதியாக சென்று ஏமாற்றம் அடைகிறீர்கள்? பகவான் பரந்தாமத்திலிருந்து வரவேண்டியிருக்கிறது அல்லவா? நாம் செல்ல முடியாது. ஏனெனில் தூய்மை இல்லாதவர்களாக இருக்கின்றோம். தூய்மை இல்லாதவர்கள் அங்கு செல்ல முடியாது. இப்பொழுது நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள். பக்தி மார்க்கத்தின் பாகம் எவ்வளவு ஆச்சரியமானதாக இருக்கிறது! ஒரே ஒரு பகவானைத்தான் ஹே ஈஸ்வரனே, ஹே பரமபிதா, ஓ காட்ஃபாதர் என்று நினைவு செய்கின்றனர். அவர் ஒரே ஒருவர் தான் எனும்போது பிறகு ஏன் வேறு பக்கம் சென்று ஏமாற்றம் அடைகிறீர்கள்? அந்த ஒருவர் மேலே இருக்கிறார், ஆனால் இவை அனைத்தும் பதிவாகி இருக்கிறது. நாடகப்படி எல்லையற்ற புத்தியற்றவர்களாக ஆகி பக்தி செய்கின்றனர். இப்பொழுது நீங்கள் எல்லையற்ற புத்திசாலிகளாக ஆகிறீர்கள். ஸ்ரீமத் படி நடப்பவர்கள்தான் புத்திசாலிகளாக ஆகின்றனர். அவர்கள் மறைந்திருக்க முடியாது. அவர்கள் எப்பொழுதும் உயர்ந்த காரியம் மட்டுமே செய்வார்கள். நான் துன்பத்தை நீக்கி சுகம் அளிப்பவன் என்றால் குழந்தைகளும் எவ்வளவு இனிமையானவர்களாக வேண்டும் என்று தந்தை சொல்கின்றார். தந்தையின் ரைட் ஹேண்ட் ஆக வேண்டும். இப்படிப்பட்ட குழந்தைகள் தான் தந்தைக்கு பிரியமானவர்கள். வலது கரம் அல்லவா, இடது கைகளால் அந்த அளவிற்கு காரியம் செய்ய முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏனெனில் வலது கரம் எப்பொழுதும் சரியான காரியத்தை மட்டுமே செய்யும். அதனால்தான் இந்த வலது கையை மட்டுமே நல்ல காரியங்களில் பயன்படுத்துகின்றனர். பூஜை எப்பொழுதும் வலது கையால் செய்வார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் நன்னெறி உடையவர்களாக நேர்மையானவர்களாக ஆகுங்கள் என்று தந்தை சொல்கிறார். தந்தை கிடைத்துவிட்டார் என்றால் குஷி ஏற்பட வேண்டும். தந்தை சொல்கின்றார், என்னை நினைவு செய்தால் இறுதி காலநிலை நல்ல நிலையாக ஆகிவிடும். நல்ல வழி அல்லது நல்ல நிலை ஏற்படுத்தும் வழி ஒரே ஒருவருடையது ஆகும். அதனால்தான் ஈஸ்வரனின் வழி தனிப்பட்டது என்று பாடப்பட்டிருக்கின்றது. அவரே பதீத பாவனனாவார். மனிதர்களை தூய்மையாக்கி துர்கதியிலிருந்து சத்கதிக்கு எப்படி அழைத்து செல்வது என்பதை அவர் அறிவார். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவோ தீவிர முயற்சி செய்கின்றனர், ஆனால் சத்கதி ஏற்படுவது கிடையாது, பலன் எதுவும் கிடைப்பது கிடையாது. சத்கதி கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தையாவார். பக்தியில் யார் எந்த பாவனையுடன் பூஜை செய்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த பலனை கொடுக்கக்கூடியவர் நான் ஒருவனே. அதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. அவர்களது முயற்சியின்படி தானாகவே அவர்களுக்கு கிடைத்துவிடும். இப்பொழுது குழந்தைகளும் தனது முயற்சியின் மூலம் தூய்மையாக வேண்டும். தந்தை சொல்கிறார், இனிமேலும் இனிமையான தந்தையை நினைவு செய்யுங்கள். அவர்தான் சர்வசக்திவானாக இருக்கின்றார். எவ்வளவு உயர்வானவர்களாக ஆக்குகின்றார்! நீங்கள் அனைத்தையும் அறிந்து கொண்டீர்கள். மீண்டும் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் உங்களது புத்தியில் இருக்கின்றது. இந்த ஞானம் நம்மிடத்தில் இல்லாமல் இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். யாகம் தவம் போன்றவைகள் செய்வது, சாஸ்திரங்கள் போன்றவைகளை கேட்பது, இவைகள் சாஸ்திரங்களின் ஞானமாகும். அது பக்தி என்று சொல்லப்படுகிறது. அதில் லட்சியம் எதுவும் இல்லை. படிப்பில் லட்சியம் இருக்கும். ஏதேனும் ஒரு வகையான ஞானம் இருக்கும். தூய்மை இல்லாமல் இருந்து தூய்மை ஆகுவதற்கான ஞானம் பதீத பாவனன் தந்தை கொடுத்திருக்கின்றார். சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ஞானம் தந்தை கொடுத்திருக்கின்றார். இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது? இதில் அனைவரும் நடிகர்கள் ஆவர். இது அழிவற்ற ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமாகும். இந்த எல்லையற்ற ஞானம் அவசியம் இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் காரிருளில் இருந்து நீங்கி வெளிச்சத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இப்பொழுது தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை தான் இந்து தர்மம் என்று சொல்லிவிட்டனர் என்பதையும் புரிய வைக்க வேண்டும். சிறிது சிறிதாக இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு விடுவார்கள். குழந்தைகள் தயாராக வேண்டும். இதற்கு நிறைய குழந்தைகள் தேவை. டெல்லியில் மாநாடு நடத்த வேண்டியிருக்கும். பரிஸ்தான் என்று டெல்லியைத்தான் சொல்லப்படுகிறது. இதுதான் யமுனை நதிக்கரையில் இருந்தது. டெல்லி தலைநகரமாகும். பலரது ஒத்துழைப்பு இருக்கிறது. தேவதைகளின் தலைநகரமாகவும் இது இருந்தது. டெல்லியில் மிகப்பெரிய மாநாடு நடத்த வேண்டும். ஆனால் மாயை செய்ய விடுவது இல்லை. பல தடைகளை ஏற்படுத்துகின்றது. இன்றைய நாட்களில் கருத்து வேறுபாடு மற்றும் எண்ணங்களின் வேறுபாடுகள் அதிகம் ஏற்பட்டுவிட்டது அல்லவா? குழந்தைகள் தங்களுக்குள் ஒன்றாக சேர்ந்து சேவையில் ஈடுபட வேண்டும். அவர்களும் தங்களுக்குள் சேர்ந்து இருக்கவில்லை என்றால் ராஜ்யம் இல்லாமல் போய்விடுகிறது. இரண்டு பிரிவினர்களாக ஆகிவிடும் போது ஜனாதிபதியையும் நீக்கிவிடுகின்றார்கள். கருத்து வேறுபாடு அதிக நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. பிறகு பகவானை எதிர்ப்பதற்கு கூட தாமதிப்பது கிடையாது. அதிக நஷ்டம் அடைகின்றனர். கோபம் என்ற பூதம் வந்துவிட்டால் பிறகு கேட்கவே கேட்காதீர்கள். அதனால்தான் பாபா சொல்கிறார், வெள்ளத்திற்கு தெரியும், வெள்ளத்தின் மூட்டைக்கு தெரியும். தந்தை குழந்தைகளுக்கு சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ஞானம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தாரணை செய்வதும் செய்யாதிருப்பதும் அவரவரது முயற்சியில் இருக்கிறது. யார் மீதாவது பாபா ஆசீர்வாதம் செய்வார் அல்லது கருணை காட்டுவார் என்பது அல்ல. இதில் கருணை கேட்பதற்கான விஷயமே இல்லை. ஒருவேளை தூண்டுதலின் மூலம் ஞானம் மற்றும் யோகா கற்பிப்பார் என்றால் பிறகு ஏன் இந்த அசுத்தமான உலகிற்கு வர வேண்டும் என்று தந்தை கேட்கின்றார். தூண்டுதல், ஆசீர்வாதம், இது போன்ற வார்த்தைகள் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவை. இங்கு முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. தூண்டுதலுக்கான விஷயம் இல்லை. உங்களுக்கு ஒன்றாக மூன்று இன்ஜின்கள் கிடைத்திருக்கின்றன. அங்கு தந்தை தனியாகவும் ஆசிரியர் தனியாகவும் கடைசியில் குருவும் இருப்பார்கள். இங்கு இந்த மூவரும் சேர்ந்திருக்கின்றனர். தந்தை சொல்கின்றார், நான் உங்களை பூஜைக்குரியவர்களாக ஆக்குகிறேன். நீங்கள் மீண்டும் பூஜாரிகளாக ஆகிவிடுவீர்கள். மிகவும் யுக்தியாக புரிய வைக்க வேண்டும். கேட்டு யாரும் மயக்கமடைந்து விடக்கூடாது. முதல் முக்கியமான விஷயம் இரண்டு தந்தைகளை பற்றியது. பகவான் தந்தையாவார். அவரது பிறப்பை சிவஜெயந்தியாக இங்கு கொண்டாடுகின்றனர். அவசியம் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்கியிருக்க வேண்டும். பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது. இப்பொழுது நரகம் விநாசம் ஆவதற்காக மகாபாரத சண்டை எதிரிலேயே இருக்கின்றது. தந்தை அவசியம் புது உலகை ஸ்தாபனை செய்யக்கூடியவராவார். தந்தையின் ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் நாம் சொல்கின்றோம், பாரதத்தை நாங்கள் தூய்மையாக ஆக்கியே தீருவோம். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, தந்தை எவ்வாறு துன்பத்தை நீக்கி சுகம் கொடுப்பவராக இருக்கின்றாரோ அதே போன்று தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். மிக இனிமையானவர்களாக ஆக வேண்டும். எப்பொழுதும் நல்ல காரியங்களை செய்து ரைட் ஹேண்ட் ஆகிவிட வேண்டும். இரண்டாவது, ஒருபோதும் கருத்து வேறுபாடு உடையவர்களாக ஆகிவிடக்கூடாது. கருத்து மற்றும் எண்ணங்களின் வேறுபாடு வந்து ஒருவரை ஒருவர் எதிர்த்து கொள்ளக்கூடாது. கோபம் என்ற பூதத்தை நீக்கிவிட வேண்டும். வரதானம், சுய நினைவில் நிலைத்திருந்து தனது ஒவ்வொரு செயலையும் விதிமுறையாக மாற்றக்கூடிய அத்தாரிட்டி சொரூபம் ஆகுக. சாக்காரத்தில், அதாவது பிரம்மா பாபா சுய நினைவில் நிலைத்திருந்ததால் அவர் செய்த ஒவ்வொரு செயலும் இந்த பிராமண குடும்பத்திற்கு நியமமாக, அதாவது விதியாக மாறிவிட்டது. தனது சுய போதையில் இருந்ததால் ஒருவேளை சாக்கார உடலின் மூலம் ஏதேனும் தவறான செயல் நேர்ந்துவிட்டாலும் அதை நான் சரியாக மாற்றிவிடுவேன் என மிகுந்த அதிகாரத்தோடு சொல்ல முடிந்தது. தனது சுய சொரூபத்தின் நினைவில் இருந்ததால் எந்த ஒரு கர்மமும் தவறாக நடக்கவே முடியாது என்ற போதை இருந்தது. குழந்தைகளாகிய நீங்களும் கூட எப்போது தனது சுய நிலையில் நிலைத்திருக்கிறீர்களோ அப்பொழுது எழும் எண்ணங்கள், பேசும் வார்த்தைகள் அல்லது செய்யும் செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதுவே நியமமாக, அதாவது விதியாக மாறிவிடும். ஸ்லோகன், தூய்மை என்னும் பில்லர் தூணை வலுப்படுத்துங்கள். அப்பொழுது இந்த தூண் லைட் ஹவுஸ் போல காரியம் செய்யும். அவ்யக்த செய்கை, தூய்மை இன்மை என்ற விதையை கூட அழித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையானவர்களாக ஆகுங்கள். புத்தியில் அசுத்த எண்ணங்களோ அல்லது பழைய சம்ஸ்காரங்களோ என்ன வடிவில் தொட்டாலும் கூட முழுமையான வைஷ்ணவர் என்று சொல்ல முடியாது. உதாரணத்திற்கு, யாராவது ஒரு தவறான காரியத்தை பார்க்கிறார்கள் என்றால் அதை பார்ப்பதனால் அதன் தாக்கம் ஏற்பட்டு விடுகிறது, அதற்கும் கணக்கு உருவாகி விடுகிறது. இந்த கணக்கின்படி யோசித்து பார்த்தால் பழைய சம்ஸ்காரங்களும் அசுத்த எண்ணங்களும் புத்தியில் தோன்றினால் கூட அவர்களை எப்படி முழுமையான வைஷ்ணவர் அல்லது முழுமையான தூய்மையானவர் என்று சொல்ல முடியும்? ஓம் சாந்தி.